சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் மாவட்ட வேளாண் அலுவலர் அமீனா பிபி அவர்கள். சரி, காரைக்கால் மாவட்டத்திலிருந்து இங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் சொல்லுங்க. வணக்கம்.
வணக்கம். மாடல் ட்ரைனிங் கோர்ஸ் சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்குதுங்க. மொபைல் பேஸ்டு அக்ரோ அட்வைசரி சர்வீசஸ்ன்றது அலைபேசி மூலமா எப்படி வந்து வேளாண்மை தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு அவங்க கையில இருக்கிற அலைபேசிக்கு துரிதமா சேர்க்க முடியும், அதுக்குரிய ஒரு பயிற்சிக்காக இங்க 8 நாள் பயிற்சிக்காக இங்க வந்திருக்கிறேன்.
ஏற்கனவே கைபேசி மூலமா நம்ம உழவர்களுக்கு வந்து SMS கொடுக்கறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அப்புறம் கிசான் கால் சென்டர் மூலமா வந்து அவங்களுக்கு தேவையான தகவல்களையும் வழங்கிட்டு வர்றோம். இந்த பயிற்சி எப்படி இருந்தது, இந்த பயிற்சி பத்தி சொல்லுங்களேன்.
பயிற்சி ரொம்ப பிரமாதமா இருந்தது. என்னுடைய கைபேசிக்கு கூட அந்த குறுந்தகவல்கள் வருது. ஆனா அந்த குறுந்தகவல்கள் வர்றதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, எதன் அடிப்படையில அந்த குறுந்தகவல்கள் தரப்படுது, ஒரே குறுந்தகவல் வந்து எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. அத மாதிரி என்ன தேவை இருக்குதோ, எந்த பயிருக்கான தொழில்நுட்பம் தேவைப்படுதோ அந்த தொழில்நுட்பம் மட்டுமே அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு விவசாயி நெல் விவசாயியா இருப்பாரு, அவருக்கு நெல் சார்ந்த குறுந்தகவல்கள் வரும். ஆனா அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் வந்து பருத்தி போட்டவரா இருப்பாரு, அதனால அவருக்கு பருத்தி சம்பந்தப்பட்ட குறுந்தகவல்கள் வரலாம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி குறுந்தகவல்கள் இருக்குங்க.
உங்களுடைய பணி பத்தி சொல்லுங்களேன். வேளாண் அலுவலர் காரைக்கால் மாவட்டத்துல உங்களுடைய பணி எப்படி இருக்குது அதை சொல்லுங்க.
காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வயலுக்கு பிளான்ட் டாக்டர் மாதிரி தாங்க செயல்படுறோம். வயல்ல இருக்கிற பிரச்சனைகளை பாக்கிறது, அதற்கு தீர்வு சொல்றது. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மத்த அலுவலக வேலைகள் இருந்தாலும் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண் பெருமக்களை வந்து இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துறேங்க. அதுதான் என்னுடைய முக்கிய பணியா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து புதுசா நம்ம அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல போறதில்ல, அவங்க செய்தத மறந்தத ஞாபகப்படுத்துறோம். அதானுங்க.
கோயம்புத்தூர் கிளைமேட் பாத்தீங்கன்னா தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப அருமையான ஒரு தட்பவெப்பநிலை இல்லைங்களா. கடற்கரையில இருந்து உள்ள இருக்கிறதுனால சீதோஷ்ண நிலை இங்க ரொம்ப நல்லா இருக்கும். காரைக்கால் வந்து உங்களுக்கு கடலோர பகுதி, மழை வந்து அதிகமா இருக்கும், புயல் வெள்ளம் கூட காரைக்கால் தாக்கக்கூடிய அபாயம் நிறைய இருந்துட்டு இருக்குது. சொல்லுங்களேன், அங்க உள்ள பயிர்.
சரியா சொன்னீங்க, கடலோர மாவட்டமா இருக்கிறதுனால எல்லா இயற்கை சீற்றங்களும் அங்க இருக்குங்க. அதாவது குளிர் இப்ப அதிகமாவே இருக்கிறது, அந்த மாதிரி மழை நவம்பர் டிசம்பர்ல அதிகமான மழையும் இருந்ததுங்க. அந்த மாதிரி வெயில் அடிக்கும் போதும் எங்களுக்கு அதிகமான வெயிலா இருக்கும். இந்த கடலோர மாவட்டமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து வானிலையை வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங்னு சொல்றது வந்து வானிலை அறிக்கை வந்து ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி வந்து இப்ப பஜன்கோலேருந்து வாரம் இருமுறை SMS-ம் வரும், இமெயிலும் வருங்க. அது இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட சரியாவே இருக்கு. 11 mm மழை பெய்யும்னா 11 mm பெய்யுது. சில சமயம் வேணா 10 mm பெய்யலாம். மற்றபடி அவங்க கொடுக்கறது 90% வரைக்கும் சரியான இதா இருக்குங்க.
நீங்க வந்து அங்க உள்ள விவசாயிகளை எப்படி அறிவுறுத்துறீங்க?
நாங்க அந்த சீதோஷ்ண நிலை அதுக்கு தகுந்த மாதிரி மழை அதிகமா இருக்கும் போது மழைக்கு பின் பயிர் மேலாண்மை அப்படின்னு சொல்றத, அதை பத்தின தகவல்களை அங்க இருக்கிற காரைக்கால் FM மூலமா தகவல் சொல்லுவாங்க. அத மாதிரி வறட்சியா இருந்துச்சுன்னா நேரடி நெல் விதைப்பு மூலமா வந்து குறைந்த நெல் அளவை கொண்டே வந்து நேரடி விதை செய்யவும், அவங்களுக்கு ஆள் அதாவது நாற்றங்கால நாற்று வளர்த்து நாற்று பிடுங்கி நடுவதை விட வறட்சி காலங்கள்ல கோடை புழுதி உழவு அடிச்சு அதுக்கப்புறமா நேரடி விதைப்பு செய்வது மூலமா விதையும் அளவான விதை, ஆட்கள் தேவையும் குறையுது. இந்த மாதிரி ஒரு சில தொழில்நுட்பம் சொல்லி கொடுக்கறோம். வறட்சி காலங்கள்ல நீர்மறைய நீர்கட்டு அந்த மாதிரி விஷயங்களும், நாற்று பறித்து நட்டு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில, ஏன்னா அவங்கள்ட்ட போர் செட்டு இருக்கலாம், நீர் ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு நீர்மறைய நீர்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மை நெல் சாகுபடி முறையும் சொல்லி கொடுக்குறோங்க.
உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன்.
என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள். எனக்கு அம்மா 25 வயதுல தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திருமணம் ஆகி இப்ப எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. 1ஆம் வகுப்பு படிக்கிறான் கேந்திர வித்யாலயா காரைக்கால்ல. கணவர் அக்கௌண்டன்ட், கணக்காளரா இருக்காருங்க.
சரி, இந்த ஒளிப்பதிவுக்கு முன்னால நீங்க நம்ம கிட்ட சொன்னீங்க நான் நிறைய எழுதுவேன் அப்படின்ட்டு. அந்த எழுத்து பணி பத்தி சொல்லுங்க. ஏன்னா வேளாண் அலுவலர் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு 4 சுவத்துக்குள்ள இருக்கிற பணி அல்ல, களப்பணி. அது உங்களோடது வந்து களப்பணி, 9 to 5 அந்த மாதிரி வேலையும் கிடையாது உங்களுக்கு, இல்லீங்களா? களப்பணிங்கும் போது முன்ன பின்ன ஆயிரலாம். இந்த ஒரு பணி சுமைக்கு இடையிலயும் நீங்க எப்படி எழுதுறீங்க?
எழுத்துங்கிறது வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கிறது. பள்ளி நாட்கள்லயே வந்து போட்டிகளுக்காக எழுதுறது. அது மாதிரி நண்பர்கள் எல்லாம் வந்து, எழுத்து ஆர்வம் உள்ள நண்பர்கள்லாம் வந்து ஒரு பத்திரிகை கையெழுத்து பிரதி மாதிரி கூட எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து வேளாண் அலுவலர் ஆன பிறகு வந்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட இது எழுதுவோம். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்பதான் நான் எழுதுவேன். நீங்க சொல்ற மாதிரி எழுதுறதுக்குன்னு தனியா நேரம் இருக்காது. சமயத்துல வந்து இதை பார்க்கும் பொழுது இதை சொல்லாம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்து போயிடும். குறிப்பா சொல்லும் போது, ஒரு களப்பார்வை இடலுக்கு நான் போயிருந்தப்ப ஒருத்தர், நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவர் ரொம்பவே சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பண்ணைக்குட்டை, அவங்க வீட்டுல வந்து சகோதரர்கள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு 10 குட்டை வச்சிருக்கிறாங்க பண்ணைக்குட்டை. அது ஒரு ஒரு பண்ணைக்குட்டையும் ஒரு ஒரு வேலை செஞ்சுது. ஒரு பண்ணைக்குட்டை வந்து நிலத்தடி நீர் சமம்படுத்துறதுக்காகவும், ஒரு பண்ணைக்குட்டை வந்து மீன் வளர்ப்புக்கு, ஒரு பண்ணைக்குட்டை வந்து நெல்லுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு, ஒரு பண்ணைக்குட்டை வந்து காய்கறி சாகுபடிக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு பண்ணைக்குட்டையும் ஒரு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல பார்க்கும்போது ஒரு பண்ணைக்குட்டைக்கு மேல வந்து கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு, ஸ்டால் ஃபெட் கோட்ராரிங்னு சொல்லுவாங்க, அதை வந்து சிறப்பா செஞ்சிருந்தாங்க. பார்த்தா அவங்கள்ட்ட கோழி இருக்கு, வாத்து இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, விவசாயம் நெல்லும் இருக்கு, வெண்டை கத்திரி அதுவும் இருக்கு, மாடுகளுக்கு தேவையான தீவன புல் இருக்கு, இதோடைய கழிவுகளை வைத்து மண்புழு உரம் தயாரிக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தவர் செய்யறாரு, நம்ம ஊருக்காரே செய்யறாரு அப்படின்னு நம்ம ஊருக்காரவங்களுக்கு தெரிஞ்சா அவர் செய்யும் போது நான் ஏன் செய்யக்கூடாதுன்ற உணர்வு வரும். அந்த உணர்வு வரணும்ன்றதுக்காக எழுதுனேங்க. அத மாதிரி பார்க்கும்போது இன்னொரு களப்பார்வையின் பொழுது ஒரு விவசாயி வந்து, என் வயல்ல ரொம்ப பூச்சி இருக்குங்க, ரொம்ப பூச்சி இருக்குங்கன்னு சொன்னாங்க. அந்த பூச்சி பாக்குறதுக்கு தான் போனேன். என்ன இவ்வளோ பயப்படுற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க தீமை செய்யற பூச்சி இருந்தது. ஆனா தீமை செய்யற பூச்சிகளை விட நன்மை செய்யற பூச்சிகள் தான் அதிகம். அங்க இருந்தது நிறைய சிலந்தி வலை. ஒரு ஒரு விதமான சிலந்தியும் ஒரு ஒரு விதமான தீமை செய்யற பூச்சிகளை சாப்பிட்டு, அதுவே இயற்கையான ஒரு பயிர் பாதுகாப்பு கொடுக்கற ஒரு சூழ்நிலையில தான் அந்த வயல் இருந்ததுங்க. அவங்க பயந்து பூச்சி மருந்து அடிச்சிருந்தா நன்மை செய்யற பூச்சிகள் தான் முதல்ல இறந்து போயிருக்கும். அதாவது வயல்ல கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதுல பார்த்தா நீர் தாண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல பார்த்தா பொறிவண்டுகள் இருந்துச்சு. மேல பார்க்கும்போது, அதாவது இலைக்கு மேல பார்க்கும்போது, ஊசித்தட்டான், பட்டாம்பூச்சி இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது, இதை பத்தி தெரியாததுனால தானே என் வயல்ல பூச்சி பறக்குது பூச்சி பறக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த பூச்சிகளை பத்தி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனேங்க. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எழுதுனேன். அத மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு மாடும் இருந்ததுனால மாட்டு சாணத்தெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயலும் இருக்கிறதுனால வைக்கலும் சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து அப்படியே கொட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டு மண்ணு அப்படி, அந்த அம்மா வந்து அப்படி அள்ளுறாங்க, ஒரு கை அள்ளுறாங்க, பார்த்தா 10 மண்புழு இருக்குது. அவங்க மண்புழு வளர்க்கல, இயற்கையாவே வந்து அங்க பெருகிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு மண்புழுவை மட்டும் கையில வைங்கம்மா அப்படின்னு சொல்லி அதை போட்டோ எடுத்தேன். அது கையில இருக்கும் போதே அதோடைய எச்சத்தை வந்து வெளியில விட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உரத்தட்டுப்பாடு அதிகமா இருந்துச்சு, குறிப்பா யூரியா வந்து கிடைக்காம இருந்துச்சு, டிஏபியோட விலையும் அதிகமா இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எல்லாம் வந்து கவலைப்படல, அதாவது கவலைப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, ஒரு சாரார் கவலைப்படல. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அது மண்புழு உரம் அப்படின்றது இல்ல, நாட்டு எருன்னு போடுறாங்க, ஆனா அந்த நாட்டு எருவுல மண்புழு உரமும் கலந்துருக்கு. இத பத்தி சொல்லணும்ன்றதுக்காக எழுதினேன். அதாவது உரம் வாங்கி போட்டிருந்தாலும் யூரியா மூலமா நைட்ரஜன் அதாவது இழைச்சத்து, டிஏபி போட்டிருந்தா இலைச்சத்தும் மணி சத்தும், அப்புறம் பொட்டாஷ் போட்டிருந்தா சாம்பல் சத்து, இது மூணு சத்து தான் கிடைச்சிருக்கும். ஜிங்க் சல்ஃபேட் போட்டிருந்தா துத்தநாக சத்து வேணா கிடைச்சிருக்கும். ஆனா மண்புழு உரம் வந்து இயற்கையான முறையிலேயே அங்கேயே பல்கி பெருகிக்கிட்டு இருக்கிற, ஏன்னா இந்த மண்புழு வந்து அந்த மண்ணிலேந்தே உருவாகி தானா வந்து இயற்கையான முறையில பெருக்கமடைந்தது. அப்ப அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அந்த பல நியூட்ரியன்ஸ் அதாவது பல நுண்ணிய சத்துக்கள் எல்லாம் அது கொடுத்துருக்கோம். உரம் போட்டிருந்தா மூணோ நாலு தான் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க, அதுவும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கிடைச்சிருக்கும். அதை பார்த்தோடனே எர்த்துவாம் ஹீரோ ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்னு எழுதினாங்க. என்னை எப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் தாக்கம் பண்ணுதோ அப்ப மட்டுமே நான் எழுதுவாங்க.
நம்மளும் பாக்குறோம், நிறைய விஷயங்களை பாக்குறோம், பார்த்துட்டு அதை மறந்துருவோம். நம்மளுடைய ஓட்டம், என்ன ஓட்டம், கால ஓட்டம், நம்மளுடைய வேகமான நடைமுறை வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு பார்க்கக்கூடியதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஆனா அதை பார்த்துட்டு அதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா நீங்க எழுதியிருக்கிறீங்க. ஆங்கிலத்துல தானே எழுதியிருக்கிறீங்க, தமிழ்ல எழுதுனா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. எங்க பிரசுரம் பண்ணிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நீங்க நாளிதழ்கள் இதுல? நீங்க தமிழ்ல எழுதும் போது இன்னும் அது அடித்தட்டு மக்களையும் சென்று சேரும் இல்லையா? நீங்க எழுதுறதே இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சொல்லீங்க. இப்போ ஒரு சாதாரண நன்மை செய்யும் பூச்சியை கூட பார்த்து ஒரு பயத்தினால இது தீமை செய்யும் பூச்சியோ அப்படின்ட்டு ஒருத்தர் பயந்துருக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா கையில மண்புழு வந்து வச்சிருக்கும் போது எல்லா வித சத்துக்களுமே அந்த மண்புழு கொடுக்குது. அதனால அதை வந்து எத்வம் ஹீரோ ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற நல்ல தலைப்புல எழுதியிருக்கிறீங்க. இது தமிழ்ல எழுதியிருந்திருக்கலாமே?
எனக்கு தமிழ்ல ஆளுமை கம்மிங்க. நான் படிச்சது நவோதய வித்யாலயா, ஜவஹர் நவோதய வித்யாலயான்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்து பள்ளியில படித்தேன். நான் படிக்கும்போது எனக்கு தமிழ்ல இருக்கிற நாட்டத்தை விட எனக்கு ஆங்கிலத்துல எழுதுற வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சது. அதனால ஒவ்வொரு முறை ஆங்கிலத்துல எழுதும் போதும் என்னோட திறமைகள் வந்து மெருகேறிக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்பப்போ வந்து என்னுடைய சின்ன குழந்தையா இருந்த என்னுடைய மகனுடைய சேட்டைகள் அதை இதெல்லாம் சின்ன சின்ன பத்திகளா தான் நான் எழுதியிருந்தேன். ஒரு தகவலா, உருப்படியான தகவலா நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கும் போது அதை தமிழ்ல எழுதுற ஆளுமை இன்னும் வரல, கட்டாயமா நான் முயற்சி பண்றேன். இன்னொரு குறிப்பு நான் சொல்லணும். ஒரு முறை வந்து நான் வேளாண் அலுவலரா சேர்ந்த புதுசுல வந்து ஒரு விவசாயி வந்து என் வயலுக்கு வாங்க, என் வயல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. அப்ப மழை நிறைய பெய்த வாரம் அது, ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்த வாரம். அப்ப வந்து பாருங்க, நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறவருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், என்ன மருந்துன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பூச்சி மருந்து அடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நான் போய் களப்பார்வை இடம் போகும்போது பார்த்தா அவர் வயல்ல நிறைய தண்ணி இருந்தது. மற்றபடி வந்து பயிர் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அதை பார்க்கும்போது தண்ணியை மட்டும் வடிச்சு விட்டாலே, ஏன்னா சூரியனை பார்க்காத வயலா இருந்துச்சு, இன்னொன்னு கடலோர மாவட்டமா இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப குளுமையாக இருந்தது. இரவு தட்பவெட்பநிலை வந்து ரொம்ப குளிராக இருந்த சமயம், அதனால தண்ணியை மட்டும் வடிச்சு விடுங்க, தரையில இருக்கிற குளிர்ச்சியை விட தண்ணி நின்றுச்சுன்னா அதோடைய குளிர்ச்சி அதிகம், அதனால நீங்க தண்ணிய வடிய விட்டு வேருக்கு காற்றோட்டம் மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தீங்கனாவே உங்க பயிர் வந்து நல்லாயிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல என்னுடைய பணிகளை தரத்திக்கிட்டு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த வாரம் அந்த வயலுக்கு போய் நான் பார்த்தப்போ அவர் சொன்னாரு, பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கலங்க, தண்ணியை மட்டும் வடிச்சு விட்ட பயிர் நல்லா இருக்கு, எந்த உரமும் போடல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அனுபவத்தையும் நான் வந்து ஒரு பத்தியா எழுதியிருந்தேன், ஒரு பக்கத்துல எழுதியிருக்கேன். அதனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க சொன்ன மாதிரி வர்ற காலங்கள்ல வந்து தமிழ்ல எழுதுறதுக்கு முயற்சி பண்றேங்க.
இது வந்து அறியாமை இல்லைங்களா, அந்த விவசாயியோட அறியாமை. எந்த விஷயத்துல வந்து விவசாயி ரொம்ப அறியாமையா இருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
அறியாமைன்னு நம்ம தான் பேர் கொடுக்கணும், ஆக்சுவலா அவங்க மறந்ததுதான். ஏன்னா பல தலைமுறைகளா வந்து நம்ம மூதாதையர்கள் செஞ்சத நம்ம வந்து உரம் வந்த பிறகு உரத்தம் மட்டும் போட்டா போதும், நாட்டு எருவு போட தேவையில்லை அப்படின்னு, அதாவது இப்ப உரம் மட்டும் போடும்போது அது ஒரு உப்பு தான், நம்ம மாங்காய் ஊறுகாய் போடுறப்ப உப்பு போட்டா அதுல இருந்து தண்ணி வெளியில வந்துடும். ஆமா தானேங்க. அதே மாதிரி யூரியாவை தனியா வயல்ல போடும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியில வந்து உப்பு தன்மை அதிகரிக்கும். அப்ப என்ன, நம்ம தயிர் சாதமே சாப்பிடும்போது கை ஏன் சுருங்குது, அந்த தயிர்ல இருக்கிற உப்பு கலந்த கலவையில நீர் சதவிகிதம் கம்மி, நம்ம உடல்ல இருக்கிற நீர் அதிகம். அதனாலதான் நம்ம உடம்புல இருக்கிற நீர் வந்து அங்க போகிறதுனால தோல் சுருக்கமாகுது. இதுதான் நடக்குது ஊறுகாலையும், இதுதான் நடக்குது சரியான உர மேலாண்மை செய்யாம, அதாவது நாட்டு உரம் சேர்த்து உரம் போடாம வெறும் யூரியா மட்டும் உரம் போட்டா இதுதான் நடக்குது. பயிர்ல இருக்கிற தண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலமா வெளியேறிடுது, அதுதான் வந்து தீஞ்சு போகிறது. அதனால நம்ம முடிவு பண்ண வேண்டியதுதான், அதாவது நல்ல மழை பெய்து இருக்கா, மழையே காற்றுல இருக்கிற நைட்ரஜன் அதாவது இலை சத்தை வந்து மழையே கொண்டாந்து பயிருக்கு சேர்த்துரும். தல தலன்னு பச்சையா இருக்கிற வயலுக்கு அரை மூட்டை ஒரு ஏக்கருக்கு போட்டே ஆகணும்ங்கிற நிர்பந்தத்துல எல்லா விவசாயிகளும் போடுறாங்க. அப்படி இல்லை, நம்ம பயிருக்கு பசிக்குதான்னு பார்த்துதான் உரம் போடணும். அதாவது பயிருக்கு உர தேவை இருக்குதான்றத மட்டும் அறிந்துதான் நம்ம உரம் போடணும். அப்படி இருந்தால் மட்டுமே பயிர் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை ஒவ்வொரு சமயத்துல சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க.
சரி, எந்த மாதிரி பத்திரிகை அல்லது வார இதழ்கள்ல வந்து உங்களுடைய இந்த கட்டுரைகளை நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாரு?
நான் வந்து என்னுடைய பிளாக்னு ஒண்ணு வலைப்பூ, அதுலதான் நான் போட்டுக்கிட்டு வர்றேன். எனக்கு எல்லா எழுத்தாளர்களும் பிடிக்கும், அதை ரொம்ப சிறப்பா பிடிக்கும்னா சுஜாதா ரொம்ப பிடிக்குங்க.
சரி, அதாவது வேளாண் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் நீங்க பதிவு பண்றீங்களா, அல்லது பிற விஷயங்களையும் நீங்க பதிவு பண்றீங்களா?
ஆரம்பத்துல நான் என் சொந்த விஷயங்களை எழுதுறதுக்காக தான் நான் இந்த வலைப்பூவை எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து என்னை தாக்கம் செய்த விவசாயிகள் தான் அதிகம், இன்னொன்னு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை இன்னும் நிறைய இருக்குன்றதுனால இப்ப வந்து நான் விவசாய சம்பந்தமா தான் நான் என்னுடைய தனிப்பட்ட வலைப்பூவே வந்து வேளாண்மை பற்றி மட்டும்தான் எழுதுறேன். இப்போ ஒரு பயிற்சிக்கு இங்க வந்திருக்கோம் இல்லைங்களா, மாடல் ட்ரைனிங் கோர்ஸ் ஆன் மொபைல் பேஸ்டு அக்ரோ அட்வைசரி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங்க்கு வந்திருக்கிறோம், இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். அந்த பயிற்சியில் அங்கே வலைப்பூக்களில் எப்படி விவசாயிகளுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற பயிற்சியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. யதார்த்தமாகவே நான் வந்து கத்துக்குட்டியாக ஆர்வக்கோளாராக செய்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஒரு முறை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இவ்வளோ நல்லா இருக்குதா, எங்கள் டிஎன்ஏயூ அக்ரி போர்ட்டலில் இணைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வலைப்பூவையும் இணைச்சிருக்காங்க. அதை மாதிரி வந்து என்னுடைய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியையும் அந்த அக்ரி போர்ட்டலில் போட்டிருக்காங்க. இது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நான் கருதுறேனுங்க.
கண்டிப்பாக, அதாவது பல வருடங்களாக நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க, அதுவும் நம்ம வேளாண் பல்கலைக்கழக இணையதளத்திலே வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது இல்லைங்களா, அதை என்னைக்கு அறிவிச்சாங்க உங்களுக்கு?
இந்த ட்ரைனிங்ல 3வது நாள் தான் இந்த வலைப்பூக்கள் பத்தி எல்லாம் காட்டினாங்க, 4வது நாளே போட்டுட்டாங்க, துரிதமா பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா என்னுடைய வலைப்பூ வந்து இப்படி உலக அளவுல பார்க்கப்படுற ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த உணர்வு பூர்வமான சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க.
அது தனிப்பட்ட முறையில நீங்க வலைப்பூல எழுதினதும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்கீகரிச்சு உன்னை கொடுத்ததுன்னா அது உண்மையில இந்த சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. நீங்க வந்து ஆக்சுவலா இந்த இதுக்குதான் வந்திருந்தீங்க, ட்ரைனிங் கோர்ஸ்க்கு வந்திருந்தீங்க. அடிஷ்னல் பெனிஃபிட், அதாவது நீங்க இவ்வளவு நாளும் உண்மையா செய்த உங்க எழுத்து பணி, உங்களுடைய அலுவல் ரெண்டும் சேர்த்துதான். ஏன்னா நீங்க அலுவல் நிமித்தமா வெளியே போகும்போது பாக்குறத நிறைய பதிவு பண்றீங்க இப்ப ரீசெண்டா, அதுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். சரி, நீ வருங்காலத்துல என்ன பண்ணலான் இருக்கிறீங்க, உங்களுடைய எழுத்து பணியை எப்படி கொண்டுட்டு போலான் இருக்கிறீங்க?
இந்த ட்ரைனிங்க்கு வந்து போனதுனால இங்க கத்துக்கிட்ட ஒரு சில தொழில்நுட்பங்களையும் சேர்த்து இன்னும் சிறப்பா எழுதுறது, எப்படியெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு சென்றடைய முடியுமோ என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய்வேங்க. இது இப்ப இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்ததே கூட என்னை இன்னும் சிறப்பா எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறதா தான் நான் நம்புறேன்.
எங்களுடைய அழைப்பின் பேரில் உடனடியா வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் மாவட்ட வேளாண் அலுவலர் அமினா பிபி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 2 4 3 1 0 5 5. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.